அப்ப நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை மீண்டும் இன்று மனிதனாக வந்தாலும் இன்னொரு மனிதன் கோபத்துடன் பார்ப்பதும் அந்த உணர்வை நுகரப்படும் இந்த நிலை ஆகின்றது. சீறி பாய்ந்து தன் உணவுக்காக தாக்கும் புலிகளை நாம் நுகர்ந்தோம் என்றால் அதன் உணர்வின் தன்னை சீதா லட்சுமியாக மாறுகின்றது. அதன் உணர்வினை நாம் நுகர்ந்தால் சீதா ராமன் என்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றுகின்றது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு இந்த உணர்வின் அணு உணர்வுகள் நமக்குள் உருப்பெற்று அதனது செயலாக்கங்களை நம் உடலுக்குள்ளேயே செயலாக்குகின்றது. காட்டுக்குள் விலங்குகளும் பச்சிகளும் மற்ற உயிரினங்களும் எப்படி அது வாழுகின்றதோ, ஒன்றை ஒன்று வென்று விழுந்து கொன்று விழுங்குகின்றதோ, இதே போல நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்ம உடல் உறுப்புகளில் உள்ள அணுக்களை இது கொண்டு குறித்து தன் உணவை எடுத்து வளர்க்கின்றது. ஆக மனிதனான உறுப்பை இது சீர்குலைக்கின்றது, உணவின் நிலையை மாறுகின்றது. ராமன் காட்டுக்குள் சீதாவும் ராமனும் செல்லும் போது குகன் என்பது அவன் கடவுட்டு அவனை சமாதானப்படுத்துகின்றான். அப்ப குகன் இவனோட நண்பனாகப்படும் போது நல்ல உணர்வின் தன்மை இரத்த நாணங்களிலே இந்த ஓட்டங்கள் ஓடுகிறது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது ராமயானன். நம் உடலுக்குள் எதையும் இங்கு அழைத்து சென்று அந்த உணர்வின் தன்மை வருகின்றது. அதே போல உயர்ந்த குணங்களை நாம் அதில் ஏற்றினால் உயர்ந்த செயல்களை நம் உடலுக்குள் செயலாக்கும் என்று காவிய தொகுப்புகள் தெளிவாக கூறுகின்றது. இப்ப காட்டுக்குள் வரும் நிலைகள் அனைத்தும் சாந்தமான மானுக்கண்டு சீதா அதை ஆசைப்படப்படும் போது இதை அழகு கண்டு அசுரன் அங்கே ஆசைப்படுகின்றார். ஆனால் ராமன் அழகாக இருக்கும்போது ராவணன் தங்கையும் இந்த அழகை கண்டு ஆசைப்படுகின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆசை நிகழ்ச்சிகள் வரப்படும் போது இது எவ்வாறு ஒரு உணர்வின் போர் முறைகள் வருகின்றது, உணர்வு எண்ணங்கள் எப்படி மாறுகின்றது என்பதனை ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. நமது உடலுக்குள் இருக்கும் உணர்வுகளில் காடுகளில் விளையும் காடுகளில் வாழும் உயிரணுக்கள் எப்படியோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் அணுக்கள் விளைகின்றது, ஒன்றை ஒன்று விழுங்க எண்ணுகின்றது. அப்போராட்டத்தில் தான் நம் உடலுக்குள் எத்தனையோ வேதனைகள். இதை அனைத்தும் சாந்தப்படுத்த வேண்டும் என்றால் அதன் வலிமை எது வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது ராமாயணம். நாம் கதைகளாக படித்து விட்டமே தவிர, கதைகள் குறித்த உருவங்களைத்தான் நாம் நேசித்தமே தவிர, அந்த உருவத்துக்குள் உறுத்த மூலக்கூறுகளின் செயலாக்கங்கள் எப்படி இந்த உணர்வின் எண்ணங்கள் என்பதை பின்வந்தோர் அது தெளிவாக்கவில்லை. கண்டுணர்ந்தோர் மக்களுக்கு உணர்த்துவதற்கு உருவமும் காவியமும் கதைகளாக காட்டினான். கருத்துக்களை நாம் அறிந்து கருத்துக்களை நுகர்ந்து நம்முடைய செயலாக்கங்கள் தன்னைத்தான் அறிந்து எண்ணங்களால் உருவாகும் எண்ணத்தால் சீர்படச் செய்வதும் எண்ணத்தால் பகமையை வருவதும் எண்ணத்தால் பகமை உணர் தனக்குள் வளர்வதும் பகமையான உடலுக்குள் வளர்வதும் பகமை உடலுக்குள் வளர்ப்படும் போது நமக்குள் பல தீமைகள் உருவாகின்றன என்பதான் இந்த ராமாயணத்தில் காட்டப்படுகின்றது. ஆனால்தான் ராமன் கல்யாண ராமனாக எப்போது ஆகின்றான், மற்றொன்று மேல் பகமை உணர்வை சாடாது தன்னுடன் அரவணைக்கும் நற்குணங்களை இணைத்துக் கொண்டால் நாம் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் நிலைகளில் அது கல்யாண ராமனாகின்றது. நமது எண்ணங்கள் நமக்குள் எண்ணங்கள் ஒழுக்க அமைக்கப்படும் போது மகிழ்ச்சியின் தன்மை வருகின்றது. அந்த சுவையின் மகிழ்ச்சி உணர்வை ஒளியாக மாற்றுகின்றது. உயிரும் ஒன்று ஒளியும் சரீரமாக இணைகின்றது. ஆக மகிழ்ச்சி பெறும் சித்தனை நாம் நுகர்ந்தால் அந்த சக்தி நம் உயிருடன் ஒன்றி ராமனுடன் இந்த உணர்வு ஒன்றி ஒளியின் மகிழ்ச்சியின் உணர்வாக ஒளியாக மாற்றி அமைக்க முடியும் என்று எண்ணங்களின் தலைப்புகளை முகப்புகளை அந்த உணர்வுக்கு தக்க அது தெளிவாக்கப்பட்டுள்ளது. இவையெல்லாம் நம் மனித வாழ்க்கைக்கு காலத்தால் மறைமுகமாக இயக்கும் உணர்வு நாம் நுகர்ந்து அறிய உதவினாலும் அது அணுவாக மாறி பின் விளைவுகள் நமக்குள் எவ்வாறு செயலாக்குகின்றது, உடல் உறுப்புகளில் மாற்றுகின்றது, உணர்வுகள் எப்படி மாறுகின்றது, உணர்ச்சிகள் எப்படி செயல்படுகின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்படுகின்றது காவியங்கள்.